அன்பு ராஜாவும் காற்று குதிரையும்னு குழந்தைகளுக்கான குறுநாவல் பார்த்துட்டு வந்தோம். அது சுபா அவர்கள் எழுதினது. குக்குக்கு பேச்சு திரும்புறதுக்கு பௌர்ணமி வந்துட்டதுக்கு அப்புறமா என்ன தடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ராஜாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கரும்பு சித்தர் விளக்கமாக சொன்னார், இதுக்கான மந்திரங்கள் எனக்கு தான்ப்பா தெரியும், ஆனால் நாகமுடியோட தந்திரத்தினால என்னோடய சில சக்திகளை முன்னாடி கொஞ்சம் எனக்கு என்னை விட்டு போயிடுச்சு. அந்த மந்திரங்களை நான் இப்போ சொன்னால் ஒன்றும் பயனே இருக்காது அப்படின்னு சொல்கிறார். அன்பு ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. என் குக்குக்கு பேசி திரும்புறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்குறான். இருக்குது, எனக்கு இணையான சக்திகளும் உன்கிட்ட இருக்குது. அந்த மந்திரங்களை நீ சொன்னால் குக்குக்கு பேச்சு வரும், ஆனால் நான் சொல்ல சொல்ல நீ அதை திருப்பி சொன்னால் கூட அதுக்கு பலன் உண்டு, ஆனால் அதில் ஒரு பிரச்சனை இருக்குங்கிறாரு. என்னன்னு இந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்லி நீ சொன்னதுக்கப்புறம் குக்குக்கு பேச்சு வந்ததுக்கப்புறம் நீ ஒரு 24 மணி நேரம் வாயை திறந்து பேசவே கூடாது. அதை மீறி நீ ஏதாவது பேசிட்டேனா உனக்கு பேசுகிற சக்தியே உன்கிட்டருந்து போயிடும் அப்படின்னு கரும்பு சித்தர் சொல்கிறார். அன்பு ராஜா டக்குன்னு எழுந்தான் அங்கேருந்து. அன்பு ராஜா சொன்னால் இது ஒரு பிரச்சனையே இல்லை, பேசாமல் இருந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் குக்கு வந்து வேண்டாங்கிற மாதிரி தலையாடுறது. அப்போது அன்பு ராஜா சொன்னால், நீ குக்கு நீ என்னை பற்றி கவலைப்படாத எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அன்பு ராஜா கரும்பு சித்தர்கிட்ட போய் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே பக்கத்தில் இருக்கிற ஓடையில் போய் குளிச்சுட்டு இந்த காவி துணிகளை கட்டிக்கிட்டு வா, நேராக இந்த சன்னதிக்கு வா அப்படிங்கிறார். அவளும் அன்பு ராஜாவும் நேராக போய் அந்த குளிரில் அந்த பச்சை தண்ணியில் மூழ்கி எழுந்து காவி துணியை கட்டிக்கிட்டதை பார்த்த உடனே குக்குக்கு வருத்தமாக இருந்தது. அன்பு ராஜா காவி அணிஞ்சிட்டு வந்து கரும்பு சித்தருக்கு முன்னாடி பத்மாசனத்தில் உட்கார்ந்தான். ரெண்டு பேரும் சிவலிங்கத்தை பார்த்துக்கிட்டே குக்குவையும் அங்கே சிவலிங்கத்தை பார்த்தபடி உட்கார சொல்கிறாரு கரும்பு சித்தர். மந்திரத்தை சொல்ல சொல்ல அதை திருப்பி அக்ஷர சுத்தமாக அன்பு ராஜாவும் சொல்கிறான். கடைசி மந்திரத்தை சொல்லி முடித்தோடனே குக்குவோட உடலில் ஒரு சிலிர்ப்பு வந்தது. அன்பு ராஜா அப்படின்னு அது கூப்பிட்டது. அன்பு ராஜா மடியில் பாய்ந்து போய் அதோட மடியில் உட்காந்துக்கிட்டது. என் செல்ல குக்குவேன்னு சொல்லணும்னு அன்பு ராஜாவுக்கு ஆசை வந்தால் கூட கரும்பு சித்தர் சொன்னது ஞாபகம் வந்து கஷ்டப்பட்டு வாய் பேசாமல் இருந்தார். கரும்பு சித்தர் குக்குவை அன்போட தடவி கொடுக்குறார். காற்று குதிரையை திருப்பி மீட்டுட்டு வர வரைக்கும் நீ அன்பு ராஜாவுக்கு துணையாயிரு அப்படிங்கிறார். நிச்சயமா அப்படின்னு சொல்லுது குக்கு. ஆனால் காற்று குதிரையை கைப்பற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு குக்கு கேட்டவுடனே அப்போ தான் கரும்பு சித்தர் சொல்கிறார், குக்கு நாகமுடிங்கிறவங்கிட்ட தான் அந்த காற்று குதிரை இருக்குது. அன்பு ராஜாவோட அம்மாவையும் அப்பாவையும் ரெண்டு பேரையும் யார் கண்ணிலையும் படாமல் சிற வைக்கணும்னு சொல்லிட்டு காற்று மட்டுமே நுழையக்கூடிய ஒரு இடத்துல வந்து அவங்க அந்த அவங்க அப்பா அம்மாவை வச்சுருக்கான். அந்த குகையில் அவங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக காற்று குதிரையை அவன் பயன்படுத்தினான். அந்த அதே காற்று குதிரை மேலே பயணம் பண்ணினாதான் அன்பு ராஜா அவங்க அப்பா அம்மாவை மீட்க முடியும் அப்படின்னு கரும்பு சித்தர் சொல்கிறார். அப்போ குக்கு சொல்லுது, சித்தரே இந்த காற்று குதிரை கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது, அதை எப்படி கைப்பற்றுது அப்படின்னு கேட்டோடனே அது பார்வைக்கு அடையாளம் காட்டுறதுக்கு தான் அதோட காதில் ஒரு தொலை போட்டு ஒரு வளையத்தை மாட்டி வச்சுருக்கான் அவன். அந்த வளையத்தை வச்சு தான் அந்த குதிரை இங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும், ஆனால் அது மேலே ஏறி உட்கார்ந்தோம்னா உடனே அதை அடங்கிடும் அப்படிங்கிறார். கரும்பு சித்தரும் குக்குவும் காற்று குதிரையை பற்றி பேசிக்கிட்டே இருந்த போதும் அன்பு ராஜா கவனம் முழுக்க ஒரு சந்தேகத்தில் இருந்தது. குக்குவை பழையபடி தேவகுமாரனாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், அந்த விஷ ஓடையில் விழுந்திருந்த அந்த மந்திரக்கோளை எப்படி மீட்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் இப்போ எதுவுமே கரும்பு சித்தர்கிட்ட கேட்க முடியாது, அதனால் மௌனமாகவே இருந்தான். அந்த சமயம் வரும்போது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரான். அப்புறம் கரும்பு சித்தரை வணங்கிட்டு கிளம்புறாங்க. கரும்பு சித்தர் அன்பு ராஜாவை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுறார். அன்பு ராஜா இவனோட வழக்கமான உடைகளை போட்டுக்கோ, குக்கு உனக்கு பாதுகாப்பாக இருப்பான், நீ உனக்கு எந்த பயமும் கிடையாது, ஆனால் உன் நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் வகுப்பு நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். சித்தார்த்தன்கிட்டையும் சொல்லிவிட்டு அன்பு ராஜாவும் குக்கும் கிளம்புறாங்க அங்கேருந்து. அன்பு ராஜாவும் குக்கும் வீட்டுக்கு போகும்போது விடி காலம்புற ஆயிடுச்சு. உள்ளே நுழைஞ்சி பார்க்குறாங்க. அவங்களோட ரூம்குள்ளே போன உடனே குக்குக்கு சந்தேகம் வருது. அன்புராஜா, நம்ம இல்லாதப்போ இங்கே யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு. அன்புராஜா குழப்பத்தோடு பார்க்குறான். வந்தவன் அடிமுட்டாலாக இருக்கணும், ரகசியமாக வந்து போகாமல் வந்து போனதுக்கு அடையாளமாக இங்கே இந்த போர்வைகள்லாம் கலைச்சிட்டு போயிருக்கான். இந்த ரூமில் வேறு எதாவது கலைஞ்சிருக்கா பாரு அப்படின்னோடனே அன்புராஜா வேகமாக தன்னோட அலமாரியில் போய் பார்த்தா அங்கே நிறையா பணமும் நகையும் ஒளிச்சு வச்சுருக்கு. ஓ, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு அவன் கேட்குறான். அன்புராஜா அப்போ தான் தன்னோட கூழாங்கற்களில் ஒன்று இல்லாததை பார்க்குறான். ஐயோ, இதுவும் காணுமே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருக்கவுடனே, இரு கவலைப்படாத, நம்ம தேடுவோம் அப்படின்னு குக்கு சொல்கிறது. யார் இந்த ரூம்குள்ளே வந்து இதெல்லாத்தையும் சிக்கல்கள்லாம் ஏற்படுத்தியிருக்காங்கன்னு ரெண்டு பேருக்கும் குழப்பமாக இருக்குது. சரி, கலாவதி இருந்த ரூம்குள்ளே போய் பார்த்தா கலாவதி இவங்க எந்த போகும்போது எப்படி தூங்கினாலும் அப்படியே தூங்கிட்டுருக்கா. நேராக கலாவதி முகத்துக்கிட்ட போய் அன்புராஜா திருப்பியும் ஒரு சொடக்கு போட்டவுடனே கலாவதிக்கு லைட்டாக முழிப்பு வருது. லேசாக இந்த பக்கமாக அந்த பக்கமாக திரும்பி படுக்கிறா. அப்புறமா அன்புராஜா எழுந்து தன்னோட ரூம்க்கே போயிடுறார். கலாவதி தூங்கி எழுந்து பார்த்தா அவனோட முகத்தில் தற்செயலாக கண்ணாடியில் பார்க்குறா. அப்போ அவன் முகத்தில் மீசை வரைஞ்சிருக்கு தெரிஞ்ச உடனே, ஓ, அன்புராஜாக்கு இந்த குறும்பெல்லாம் செய்ய தெரியுமான்னு சிரிச்சுக்கிறான். நேராக அன்புராஜாவோட அறைக்கு போய் எழுப்புறா. தூக்கத்தில் மீசையை வரைகிறத விட உனக்கு வேறு வேடிக்கையே தோணலையா அப்படிங்கும்போது அன்புராஜாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது. தான் அப்படி பண்ணலையேன்னு சொல்ல நினைக்கிறான், ஆனால் இப்போ தான் கரும்பு சித்தர் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால் அமைதியாக இருக்கான். அப்பா மாதிரியும் நான் இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே போயிடுறாவும். அப்போ திடீர்னு யாரோ வாசலில் பெல் அடிக்க அவசரமாக தன்னோட முகத்தில் இருக்கிற மீசை அழைச்சிட்டு கதவை திறக்கிறான் கலாவதி. வெளியில் அந்த குடியிருப்பில் இருக்கிறவங்க யாரோ ஏதோ ஒரு பில்லு கலெக்ட் பண்ணுறதுக்காக வராங்க. அவங்கள உட்கார வச்சுட்டு கலாவதி போய் பணம் எடுக்கிறதுக்காக பீரோவை திறக்கிறா. பீரோவை திறந்தானாக்க அங்கே பணமும் இல்லை பர்ஸில், சரின்னு லாக்கரை திறந்து பார்க்குறா, நகையும் இல்லை, எல்லாமே காலியாக இருக்குது. உதய அதிர்ச்சியாக இருக்குது. என்ன நடந்ததுன்னே அவளுக்கு புரியலை. இன்னும் என்னெல்லாம் நடக்குதுன்னு அடுத்ததில் பார்க்கலாம். நன்றி.